ഗണപതിയേട്ടത്രയം ഭൈരവം ശ്രീജൗഹം വടതത്രയം ദൈവം ദൂതീക്രമം മണ്ഡലം വീരാഷ്ടതുഷ്കക്ഷിരവതം വീരാവലീ പണ്ഡിതം ശ്രീമന്മാനിമന്ദ്രൈതം വന്ദേ ഗുരോർമണ്ഡലം സിന്ധൂരാരുണ വിഗ്രഹാം ത്രിണയനാം മാണിക്യമൗളി സ്ഫുരത്താരാധനായകശേഖരാം വിഷമുഖീമാപീനവക്ഷോരുഹാം വാണിഭ്യാമലിപൂർണരത്നചതകം രക്തോത്പലം ബിഭ്രതീം സൗമ്യാം രത്നകടസ്തരക്തചരണാം ജയേത്പരാമഭിജാം. വിജയ വിമല വന്ദ്യ വന്ദാരജന വത്സല വാഗ്വാദിനീ വാമകേശീ വന്നിമണ്ഡല വാസിനീ ഭക്തിമത്കൽപലതിക പശുപാശ വിമോചനീ സംഹൃത ശേഷ പാഷണ്ഡ സദാചാര പ്രവർത്തിക. വാഗ്ദേവിയുടെ അനുഗ്രഹം പണ്ണതാണ് രഹസ്യനാമ സ്തോത്രം. അതില് ഭക്തിമത് കൽപ്പലതിക അപ്പിങ്കിற നാമ பார்க்கணும். ஒரு வாரம் கிளாஸ் இல்ல, அதனால ஏதோ ரொம்ப நாள் ஆனா போல தெரியுது. இருந்த போதிலும் அம்பாளுடைய திவ்யமான நாமாக்கள்ல விசேஷமாக பக்திமத் கல்பலத்திகா இந்த நாமாவை பார்க்கிறோம். இங்க பக்தின்னு ஒரு பதம் சொல்லியிருக்கு. பக்தி உள்ளவர்கள் பக்திமான்கள். அந்த பக்திமான்களை அவளுக்கு கற்பக கொடி மாதிரி அவளுக்கு விரும்பிய எல்லாவற்றையும் கொடுப்பவள் அப்படிங்கிற அர்த்தம் நமக்கு சாதாரணமாக தெரிகிறது. மேலோட பார்த்தாலே நமக்கு இப்படிப்பட்டதான ஒரு அர்த்தம் தெரிகிறது. இந்த பக்திங்கிற பதத்துக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு நம்ம பார்க்கணும். வேதங்கள்ல இரண்டு காண்டங்கள் சொல்லியிருக்கு, கர்ம காண்டம்னு ஒண்ணு, ஞான காண்டம்னு ஒண்ணு. ஹோமம் பண்ணிட்டு முடிக்கிற காலத்துல காண்ட துவயோபாத்தியாய கர்ம பிரம்மஸ்வரூபினே அப்படிங்கிறோம். அப்படின்னு இரண்டு காண்டங்கள் தான். என்னது கர்ம காண்டம்னு ஒண்ணு, பிரம்ம காண்டம்னு ஒண்ணு. மனிதன் க்ஷேமத்தை அடையணுமே ஆனால் அதுக்கு முதல் வழி கர்மாவை அனுஷ்டானம் பண்ணணும். ரெண்டாவது வழி அந்த கர்மாக்களை அனுஷ்டானம் பண்ணி பல பிறவிகள், அதற்கு பிறகு அவனுக்கு சித்த சுத்தி வரும் பொழுது சித்த சுத்தியினாலேயே அவன் அறியாமலேயே அவனுக்கு வேதாந்தத்துல ஒரு ஈடுபாடு வருகிறது. அவன் அறியாமலே நான் வேதாந்தத்துக்கு போகணும் அவன் தெரியாது, அவன் யோஜனை பண்ணவே இல்லை. ஆனா சூழ்நிலைகள் அப்படி வந்து சேர்வது, அப்படி வேதாந்தங்களிட்ட அவனுக்கு அழைச்சனு வந்து அவனுக்கு இப்பிறவையிலேயே உயர்ந்ததான ஒரு தன்மையை கொடுக்கிறது, மோட்ச தன்மையை அவனுக்கு வரும்படி பண்றது. இத்தனையும் பண்றது அந்த வேதங்கள். ஆகையால் அந்த வேதங்களுக்கு நம்ம என்ன சொன்னோம், காண்டத்வய உபபாத்யாயா அப்படின்னு சொன்னோம். இந்த கர்ம காண்டம்னு ஒண்ணு சொன்னேனே அதுக்குள்ள ஒரு சப் சாப்டர் ஒண்ணு இருக்கு, உபாசனா காண்டம்னு. அது என்ன கர்ம காண்டம்னு சொன்னா சரீரத்தினால பண்ணக்கூடியதான கர்மாக்கள். சரீரத்தினால எப்படி ஜபம் பண்றது, ஹோமம் பண்றது, பூஜை பண்றது, இவைகள்னா சரீரத்தினால பண்றது. சரீரத்தினால பண்ண முடியாததோ இல்ல சரீரத்தை விட வேற விதமாக பண்ணக்கூடியதோ எது, மனசுனால மட்டும் பண்ணக்கூடியது, அது உபாசனா காண்டம். இந்த உபாசனைன்னு சொன்னா அதுவும் கர்ம காண்டத்துக்குள்ள இன்க்ளூடட் தான் அது. ஆனா அது என்ன, நம்ம சொல்ற மாதிரி கையாலையும் காலாலையும் கண்ணாலையும் பண்றது இல்ல அது. ஆனா அது எதனால பண்ணிட்டு இருக்கோம், மனசுனால பண்றோம். இந்த மனசுனால பண்ணக்கூடியதான செயல்கள் இருக்க அதுக்கு உபாசனம்னு பேரு. இந்த உபாசனத்தை தான் பக்தின்னு சொல்றாங்க. பக்திங்கிறது என்ன? உபாசனம். அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா பகவத்கீதையில முதல் ஆறு அத்தியாயம் ஜீவனை பத்தி சொல்லியிருக்க, ரெண்டாவது ஆறு அத்தியாயம் பக்திய பத்தி சொல்லியிருக்கு கர்மகாண்டம், அடுத்தது பக்திய சொல்லியிருக்கு, அதுக்கப்புறம் மூணாவது ஆறு அத்தியாயங்கள் எல்லாம் ஞானத்தை சொல்றது அப்படிங்கிற. இங்க உபாசனம்னு பக்தின்னு என்னர்த்தம், உபாசனத்துக்கு தான் பக்தின்னு பேசு. வேதங்கள்ல எங்கேயும் பக்திங்கிற தாத்துவ பார்க்க முடியாது, நீங்க உபாசனத்துல பாக்கணும். உபாசிதா அப்படித்தான் வரும், ஆத்மேத்ய உபாசிதா அப்படின்னு வரும். சொல்லக்கூடியதான பக்திங்கிறது ஆச்சாரியா சிவாந்த லஹரில அங்கோலம் நிஜ பீஜ பந்தோபலம் சூச்சிகா சத்வீனை ஜமிபம் இப்படி எல்லாம் சொன்னார் பாத்தியடா. இது பக்தின்னு எதை சொல்றோ அதுக்கு உபாசனம். இது சம்ஸ்கிருதத்துல உபாசனம்ங்கிறதும் பக்திங்கிறதும் ஒண்ணு. அந்த உபாசனம் பண்றதுங்கிறது ரொம்ப கஷ்டம். பக்திங்கிறதே கஷ்டம், பக்திங்கிறது தெரியாது. தெரியலேரு ராமா பக்தி மார்க்கமுனும், பக்தின்னு என்னதுன்னு தெரியாது ஜனங்களுக்கு. ஏதோ பகவானுக்கு வாழைப்பழத்தை நைவேத்தியம் பண்ணினா அது பக்தின்னு நினைக்கிறான், கோவில போய் நடந்தாலும் சுத்தினா பக்தின்னு நினைக்கிறான். அது இல்ல பக்தி. பக்தின்னு சொஸ்வரூபானுசந்தானம் பக்தி நிச்சயதே அப்படின்னு விவேக சூடாமணியில பக்திக்கு லட்சணம் சொல்லியிருக்கார் ஆச்சாரியர். சொஸ்வரூப அனுசந்தானம், எப்பொழுதும் தன்னுடைய உண்மையான வடிவத்தை நினைப்பது பக்தி. அது ஒண்ணு. அல்ல என்ன சுவாத்மசத்வானுசந்தானம் பக்தி ரித்யபரே ஜகோ அப்படின்னு தன்னுடைய ஸ்வரூபத்தை அகமித்தேவ விபாவையே பவானி அப்படின்னு 24 மணி நேரங்களும் நானும் அம்பாளும் ஒண்ணுன்னு நினைக்கிறேன் பார்த்தல, இதுக்கு பக்தின்னு. இந்த பக்திய ரெண்டு விதமா சொல்லியிருக்கார், ஞான பக்தின்னு ஒண்ணு, சாதாரணமான சாத்திய பக்தி அப்படின்னு ரெண்டு விதமாக சொல்லியிருக்கார் ஆச்சாரியார். அப்படி இந்த பக்திங்கிறது பத்தி நமக்கு தெரிஞ்சுக்கணும். பக்தின்னு ஏதோ விபூதி வச்சுண்டு அப்படி உட்கார்ந்து நாலு பேர் இருக்க வசதியா இருந்தா அது பக்தின்னும், இல்ல நான் அப்படி இருக்கேன் இப்படி இருக்கேன் நான் ஜபம் பண்றேன் நான் அது பண்ணுவேன் இது பண்ணுவேன் மடி தொடாத கிட்ட வராது அப்படின்னு வேஷம் போடுறது பாத்தீங்களா, இது பக்தியோ? இது எல்லாம் கிடையாது. பக்திங்கிற பதத்துக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, சர்வதா சர்வ காலமும் வேதாந்த அனுஸ்மரணத்தோட இருப்பதோ அல்லது சர்வதா சர்வ காலம் மனசுல அந்த ஸ்வரூபத்தை நினைப்பதோ அதுக்கு பக்தின்னு பேரு. இப்படிப்பட்டதான ஒரு பக்தி உள்ளவர்களுக்கு பக்திமான்கள்னு பேரு. அவளுக்கு என்னென்ன வாழ்க்கையில ஆசைப்படுறாளோ அவைகளெல்லாம் நிறைவேற்றி கொடுக்கிறாளா, அவ இது எனக்கு வேணும்னு நினைக்க வேண்டாம். ஆனா அவளுக்கு எது வேணும் எது கொடுக்கணும்னு அம்பாளே தியானம் பண்ணி கொடுக்கிறா. இப்ப விவகாரம் நீங்க எதுவுமே அம்பாளை கேட்க வேண்டாம், நீங்க அம்பாளுக்கு பக்தி இருந்தது பக்தியோட குரு பக்தியோட நீங்க மந்திர ஜபம் பண்ணிட்டே இருந்தேன்னா எது வேணுமோ அந்த தருணத்துல அது தானா வந்து உங்களுக்கு வேணும்படி பெற்றாளா. அதான் பக்திமா கல்ப லட்சிதா. கல்ப வருஷமானது என்ன பண்றது, அது கீழே நின்றுட்டு இருந்ததுன்னா நின்றுட்டு எது வேணும்னு கேட்டா எல்லாத்தையும் கொடுக்கலாம். அதான் தேவலோகத்துல இருக்கிற கல்ப வருஷத்துக்கு விசேஷம். அதே போலயே இந்த லோகத்துல நீங்க அம்பாளை குடிச்சிருக்கலையானால் அம்பாளுடைய பாதங்களை சீமிச்சுடையானால் உங்க வாழ்க்கையில என்ன இருக்கோ அத்தனை கொடுப்பதான் கல்பதாம்பாள். இப்ப கல்பதம்னு சொல்றோம் இல்லையோ, அப்படி கல்ப வருஷம் மாதிரி கற்பகம்னு சொல்லி இன்னொரு அர்த்தம் சொல்றோம் கற்பு அப்படின்னு, அது ரைட்டு தான். ஆனா இங்க இருக்கக்கூடியது கல்பவல்லி, அம்மாவுக்கு கல்பவல்லி. இந்த கல்பகவல்லின்னு என்ன அர்த்தம், எது வேணும்னாலும் இதை கொடுக்கறது, உங்க மனசுல எது நீங்க கருதுறீங்களோ எது உங்களுக்கு தேவையோ எதை கொடுத்தால் நிஜமா சந்தோஷமா இருக்குமோ அத்தனையும் கொடுப்பார். ஆகையால் அம்பாளை இது வேணும் அது வேணும்னு லிஸ்ட் கொடுக்காதீங்களோ அம்பாளுக்கு. நம்ம லிஸ்ட் கொடுத்த எப்படின்னா இன்னும் தாழ்ந்து போகணும், அதான் முதல்ல வரும், அவன் நாசமா போகணும். இப்படித்தான் பாக்குறேன், எனக்கு இது வேணுங்கிற எண்ணம் இல்ல ரொம்ப பேருக்கு. ஆனா இது எல்லாம் எதையுமே நீங்க கேட்க வேண்டாம். அம்பாளை தியானம் பண்ணிட்டே இருந்தேனா எந்த சமயத்துல எது கொடுத்தா நிஜமாக க்ஷேமத்தை கொடுக்குமோ அத்தனையும் கொடுப்பாள். இந்த நம்பிக்கையோட பண்ணணும். அதனாலதான் அம்பாளுக்கு ஒரு பேர் என்ன சொல்லிருக்கோம், பக்திமத் கல்ப லதிகா அப்படி இதுக்கு மேல பல அர்த்தங்கள் பண்ற இவ்வாறு பார்ப்போம். பக்திமதாம் ஜனானாம் கல்பலதிகேவ அபிமதார்த்த தாத்ருத்வாத் பக்தி உள்ளதான மனுஷ்யாளுக்கு கல்பலதிகேவ கல்பொடி மாதிரி அபிமதார்த்த தாத்ருத்வாத் அவன் மனசுக்கு எது நல்லதோ அதை கொடுப்பான், எது விரும்புகிறாளோ அதை கொடுப்பான். அதுவா ஈசதசமாப்தௌ கல்ப பிரத்யேன அபூர்ணபக்தா பக்திமத் கல்பா. முன்னால என்ன சொன்னேன், பக்திமத் கல்பலதிகா அப்படி பிரித்தேன் வார்த்தைய. பக்திமத் பக்தி உள்ளவர்களுக்கு கல்பவல்லி மாதிரி கற்பக கொடி மாதிரி அது முன்னால பிடித்தது. இப்ப எப்படி சொல்ற பக்திமத் கல்பா, அது வரைக்கும் பக்திமத் கல்பாளுக்கு லதிகா இப்படி பிரிக்கணும். பக்திமத் கல்பா லதிகா இப்படி பிரிங்கன்னு அப்படி பிரிச்சா என்ன அர்த்தம்னா, பக்திமான்கள் பக்திமத் கல்பாள் ஈசத சமாப்தம் கல்பச்ரத்யான்னு கல்பம்னா கொஞ்சம் குறைச்சல்னு அர்த்தம். பக்தி பக்தி உள்ளவர்களுக்கு குறைச்சலான பக்தி உள்ளவர்கள், எல்லோருக்கும் உபாசனை தெரியாது. உபாசனான என்னதுன்னு தெரியாமலே ஏதோ ஒரு மந்திரத்தை எடுத்துப்பா அதோட போயிடுது. நம்மள இன்னத்தோட கம்பேர் பண்ணிப்பா. ஒவ்வொருத்தரும் உபாசனையில தனித்தனி வழி. உங்களுக்கும் குருவுக்கும் உங்களுக்கும் அம்பாளுக்கும் சம்பந்தம் டைரக்ட், ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் இருக்காரு. ஏன்னா கையில இருக்கிற அஞ்சு விரல் ஒன்னா இருக்கா இல்ல. அதே விதமாகவே ஒவ்வொருத்தரும் வாழ்க்கையில சுக துக்கங்கள் தனித்தனியாக அனுபவிக்கிறார்கள். அவா வாழ்க்கை என்ன பிராரப்த கர்மா இருக்கோ அதுக்கு தகுந்தா போல அவா மாதிரி நம்மள நினைக்க கூடாது. ஒவ்வொருத்தர் வழி தனி. ஆனா சில பேருக்கு அந்த பக்தியானது எப்படி இருக்கும், உபாசனா மார்க்கத்துல நம்மளை விட அவளுக்கு ஜாஸ்தியா இருக்க அப்படின்னு நினைப்பா, ஒண்ணுமே நினைக்க கூடாது. அப்படி நினைச்சுண்டு மனசுக்கு கவலைப்பட்டு மற்றவர்களை கவலைப்படுத்தி இப்படி இருக்க பார்த்தா இவளுக்கு என்ன பேரு, பக்திமத் கல்பாளுது. வெறும் பக்தி இருக்கிறவாள மூணா பிரிச்சிருக்கோம். கிரைவையை சிந்த காள்ங்கிற அர்த்தத்துல வரும்பொழுது சகலால் நெற்களால் சகல நெற்களால் பிரளயாக்களால் விஞ்ஞான கேவலால் இப்படி எல்லாம் பிரித்து வச்சிருக்கோம். அந்த நாம ஆயிடுது அப்படிங்கிற நாமாவில சொன்ன. அந்த பக்தா இல்ல, இவ பக்தி மாதிரி ஏதோ உபாசனைய ஆரம்பிச்சிருக்கா. அதுக்கப்புறம் என்ன போட்டி போட்டு அவாவோட ஜாஸ்தியா நான் ஜாஸ்தியா இப்படின்னு இந்த கவலையிலேயே இருக்கா பத்தல, இவளுக்கு என்ன பேரு, பக்திமத் கல்பாள்னு. இந்த பக்திமத் கல்பாளா இருக்கிறவாள் என்ன பண்றாளா, அவளுக்கு சரியான பக்திய கொடுக்கறாளாம். அவன் நிஜமா ஜபம் பண்ணிட்டு இருந்தா, வேற ஒண்ணும் தெரியாம ஜபம் பண்ணிட்டே இருந்தா அவளுடைய மனசுல இருக்கக்கூடியதான இந்த எண்ணங்களை எல்லாம் தொடச்சு நல்ல வழிய கொடுப்பாளாம். அதனாலதான் லதிகா, லதிகானா பாம்னு அர்த்தம். இந்த டைகர் பாம் அது இது போடுற பசையில அவ என்ன, அதுல இருக்கக்கூடியதான அந்த தோஷங்களை நிவர்த்தி பண்ணி அவளுக்கு ஆட்கொள்கிறாள். பக்தி மக்கள்ப லதிகா கதவா கொஞ்சம் குறைச்சலா இருக்கிற அவளுக்கு கல்பப்பன ஒரு பிரத்யம். அந்த அர்த்தத்துல அபூர்ண பக்தாக பக்திமத் கல்பா, பூர்ணமான பக்தி இல்லாதவர்கள் அவளுக்கு பக்திமத் கல்பால் விஸ்தார காரணி. அவள வளரும்படி பண்றாள். வளருவதுங்கிறது எப்படி, நல்ல குணங்களோட இருக்கணும், குரு பக்தியோட இருக்கணும். சர்வதா சர்வகாலம் அம்பாளத்திலேயே ஒரு ஒரு மனச விச்சுண்டு எப்பவும் நம்மளால முடிஞ்ச வரைக்கும் ஜபம் பண்ணிட்டு பகவன் நாமாவை சொல்லிட்டு இன்னொருத்தர வெளியாமல் உண்மையை பேசிக்கொண்டு சௌக்கியமா ஆனந்தமா இருக்கிறதோட திருப்தி அடைஞ்சு அம்பாள் என்ன பார்த்துப்பா எனக்கூடியதான நம்பிக்கையோட இருந்தவையானால் எவ்வளவு பெரிய கஷ்டம் வாழ்க்கையில வந்தாலும் சுலபமா ஓடி போயிடும். பனி கரைஞ்சா போல கரைஞ்சு போயிடும். அதுக்கு காரணம் என்ன, அம்பாளுடைய அனுகிரகம். ஆகையால் அம்பாள் என்ன பண்றானா, பக்தி புரட்சலா இருந்தவாள் விட்டுறது இல்ல. உனக்கு பக்தி சாதனம் இல்லேன்னு விட்டுறது இல்லையா, என்ன பண்றானா பக்திய கொடுக்கறாளா. பக்திய கொடுத்து உங்களை பரிபூர்ணமாக ஆக்கி ஆட்கொண்டு அதுக்கப்புறம் பிரசத்தியான ஒரு தத்துவத்தை கொடுக்கிறாள். அதனால பக்தி மத் கல்பா தேசாம் லதிகேவா லதிகா அப்படின்னா ஒரு பூச்சு வருது. அது போல விசார காரணி பக்தி வளருவதற்கு காரணம். இந்த பொடிகள்லாம் இருக்கு, அது என்ன ஆகும், அதுல பூச்சி பிடிச்சிடும், அது பொடி கொஞ்ச நாள் கழுவி போயிடும். அது இல்லாமல் அதுக்கெல்லாம் மருந்து போட்டோன்னா அதெல்லாம் போய் எப்படி நன்னா வளர்றதோ அதே போல இவாளுடைய மனசுலயும் சகல சேமம் உண்டாகும்படி பண்றா. ஒண்ணு இந்த இடத்துல லத்திகாங்கிறதுக்கு தனி அர்த்தம் உண்டு. என்னது, இந்த கற்பூர கொடி இருக்கு, அது கற்பூர வள்ளி இல்ல, இது கஸ்தூரி கொடி. அப்படி ஒரு கொடி இருக்கு, கஸ்தூரி போன்றதான வாசனையை கொடுக்கக்கூடியதான கொடி. அது போல நல்ல எண்ணங்கள் மனசுல வரணும். மனுஷியாளுக்கு என்ன, மனையேவ மனுஷியானாம் காரணம் பந்த மோட்சயோகம் பந்தாய் விஷயாசத்தம் மோட்சே நிர்விஷயம் சுருதம் அப்படின்னு மனிதனுடைய முன்னேற்றத்துக்கு காரணம் அவன் மனசு. அந்த மனசுல எப்பொழுதுமே சோபனமான எண்ணங்கள் நல்ல எண்ணங்களை வரவழைக்கணும். தன்மே மன சிவ சங்கல்பமஸ்து அப்படின்னு தினந்தோறும் பகவான பிரார்த்தனை பண்றோம். சிவ சங்கல்பங்கள் எப்பொழுதுமே நல்ல எண்ணங்களே நம்ம மனசுல வரணும். ஆனா எப்பொழுதுமே என்ன, கோபம் காமம் குரோதம் லோபம் மாத்தர்யம் மதம் இப்படிப்பட்டதான எண்ணங்கள் தான் அப்பப்ப மனசுல வந்துட்டே இருக்கு. அதை போக்கடிக்கணும், அதுக்காக ஒரு ஸ்பெஷல் எஃபர்ட் நீங்க எடுத்துட்டு அதுல இருக்கக்கூடியதான எண்ணங்களை போகும்படி பண்ணணும். அப்படி பண்றதுக்கு என்ன, நல்ல வாசனைகள் மனுஷியாளுக்கு கொடுக்கணும், பக்தியை கொடுக்கணும், உபாசனத்தை கொடுக்கணும், அவர்களுக்கு வந்து நல்ல எண்ணங்களை கொடுக்கணும். எப்பொழுதும் நல்லதையே கேட்டுட்டே இருக்கணும். பத்ரங்கர்ணே விஷ்ணுயாம தேவா என்ன சொல்றது, என் காதல நல்ல விஷயங்களே விழுந்து கொண்டிருக்கட்டும். பத்ரம் பத்தியே மாற்றதா, என் கண்கள் எப்பொழுதும் நல்லவைகளே பார்த்து கொண்டிருக்கட்டும் இப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கோம். சுதமே கோபாய கேட்டதும் மறக்காம இருக்கணும். வேதாந்தங்கள்லாம் கேட்கறோம், கேட்டதெல்லாம் எப்படின்னு இந்த காதல கேட்டா அந்த காதல போக முடியும் கூட. சங்கீதம் சங்கீதவா ரீத்தியா சங்கீதம் அழகா ஒரு மணி நேரம் சக்கனை ராஜமார்க்கம் கேட்டேன், சிக்கனி பாடு சிக்கனி பாடு நூறு தரம் சொன்னான் அந்தம்மா நல்லதான். அது மட்டும் ஞாபகம் இருக்கு, வேற ஒன்றும் ஞாபகம் இல்ல. இந்த காதல வழிந்து அந்த காதல போயிடுது, ஆனா திருப்பி அதனால பண்ண முடியுமா? அப்படி கேட்ட பிரயோஜனம் இல்ல. கேட்டத மனசுல தரிக்கணும், மனசுலயே இருக்கணும், மறுபடியும் மறுபடியும் அதையே நம்ம மனநம் பண்ணணும். அப்படி வரக்கூடியது ஸ்ருதமே ரூபாயா கேட்டது அப்படியே ரசிக்கட்டும். இப்படி எல்லாம் வேதத்தை கேட்கறோம், பிரார்த்தனை பண்றோம். இதெல்லாம் எதுக்க, அந்த மனசுல நல்ல எண்ணங்கள் உண்டாகிறதுக்காக. எப்பொழுது மனசுல நல்ல எண்ணங்கள் உண்டாகிறதோ மனசு வளருகிறது, இவனுக்கு வாழ்க்கையில முன்னேற்றம் வருது. அப்படி வளரும்படி பண்றது யாரு, நம்ம என்ன பண்றோம், அதான் கஸ்தூரிக்கேவ அமோதயித்ரீவா கஸ்தூரிக்காகிவ. அந்த கஸ்தூரியானது எப்படி எதை சேர்த்தோமோ அதுல ஆமோதத்தை கொடுக்கறாளோ, சந்தோஷத்தை நல்ல வாசனைய நல்ல மனம் வரும்படி பண்றாளோ, அதே போல மனம் வரத்துக்காக சந்தனத்திலையும் மற்ற பதார்த்தங்களையும் கஸ்தூரிய சேர்க்கறது. இந்த கஸ்தூரின்னு ஒண்ணு இருக்கு பார்த்தல, அது என்ன பண்ணும், நம்ம சுவாச குழாய் இல்ல கப்பம் இவைகள்லாம் இருந்ததுன்னா அதை எடுத்துடுமா. சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் கஸ்தூரி மாத்திரை போடலாம், அது என்ன பண்ணோம்னா கப்பம் இருந்தா எடுத்துடும். கப்பம் இல்லாத போனா கஸ்தூரி என்ன பண்ணோம்னா உடம்புக்கு நல்லதை கொடுக்குமா. அப்ப என்னாச்சுன்னா உஷ்ணமா இருந்தால் அது வந்து சைத்தியத்தை கொடுத்து சௌக்கியமா இருக்கிறது. நகமாக சைத்தியம் இருக்கமையானால் அந்த லங்ஸ்ல இது இருக்கமையானால் அந்த சளியெல்லாம் எடுத்துவிட்டு சுத்த சௌக்கியத்தை கொடுக்குமா. அப்படி இது எப்படி இருந்தாலும் வாழ்க்கையில உங்களுக்கு கோபம் வந்தாலும் சுகம் வந்தாலும் சாந்தி இருந்தாலும் அது எப்பொழுதும் உங்களுக்கு சாந்தமாவே இருக்கும்படி பண்ணக்கூடியது இந்த கஸ்தூரியுடைய சுரூபம். அந்த கஸ்தூரி மாதிரி உங்க மனசுல நல்ல எண்ணங்கள் வரும்படி பண்றாளாம். அதனால கஸ்தூரிக்காய ஆமோதய தெரிவா ஜோதிஷ் மதாந்த கஸ்தூரியம் மதவீ துர்வயோர்லதா. இந்த அர்த்தம் சொன்னதுல எங்க வருது, ரபச கோஷத்துல இருக்கு, டிக்ஷனரியில இந்த மீனிங் இருக்குன்னு சொல்லிட்டு ஜோதிஷ் மத்தியான் மாதவி துர்வயோர்லதா அப்படி இப்படிப்பட்டதான கொடைக்கு ஒரு கொடிக்கு இந்த அர்த்தம். இதுதான் பகவான் பகவத்கீதையில சத்ய சத்ய அச்சலாம் ஸ்ரத்தாம் தாமேவ விதகாம்யம் சதயா ஸ்ரத்தயா யுக்தா
தத்யாராதன நீஹதே அப்படின்னு ஸ்ரத்தை உங்களுக்கு யார் கொடுக்கறது? பகவான் தான் கொடுக்கிறார். நமக்கு மனசுல ஸ்ரத்த வரணும், ஸ்ரத்தை இருந்தா பக்தி வரும். ஸ்ரத்தா பக்திகள் இந்த ரெண்டு பேரும் அக்கா தங்க மாதிரி, ஒரு அம்மா ஒரு இடத்துல இருந்தா பக்கத்துல அங்க இன்னொரம்மா வந்துருவா. அதே போலயே ஸ்ரத்தா பக்தி ரெண்டும் ஒண்ணு இருக்கணும், ஸ்ரத்தை இருக்கணும். குரு ஒரு வார்த்தை சொன்னாரேனா அந்த வார்த்தைய பண்ணணும், அது நிச்சயமா நமக்கு நன்மை அப்படின்னு ஒரு ஸ்ரத்தை இருக்கணும். என்னமோ ஏதோ அப்படின்னு இருக்கக்கூடாது. அதே போலயே பக்தி அம்பாளத்துல இருக்கணும். இவைகள்லாம் இருக்குமே ஆனால் வாழ்க்கையில முன்னுக்கு வரான். அதனாலதான் சத்திய சத்திய அகலாம் ஸ்ரத்தாம், அசைக்க முடியாததான் ஒரு ஸ்ரத்தைய நான் தரேன். ஆகையால் நமக்கு நல்ல விஷயத்துல ஸ்ரத்த வர்றது பகவத் அனுகிரகம். அந்த பகவத் அனுகிரகத்தினால ஸ்ரத்த வந்து, ஸ்ரத்த வந்ததுனால நீங்க மறுபடியும் அதுல ஈடுபடுறேன். நீங்க ஈடுபட்டு ஒரு கர்ம பண்ணினதுனால உங்களுக்கு பலம் வருது. உங்களுக்கு வரக்கூடியதான நல்ல பலமோ கெட்ட பலமோ எதனால வந்திருக்க? உங்களால் தான் வந்திருக்க. ஆனா நீங்க பண்றதுக்கு பின்னால கருவியா இருந்து உங்களுக்கு சகாயம் பண்ணினவர் பகவான். ஆகையா அப்படி சொல்லியிருக்கார் விததாம்யஹம் அப்படின்னு ஏழாம் அத்தியாயத்துல பகவத்கீதையில இதே தத்துவத்தான் சொன்ன. அர்த்த பக்தானாம் பக்தி பூர்த்தி தான துவாரா, பாதி பக்தி இருக்கிறவாளுக்கு முழுமையான பக்தி இல்ல, பக்தின்னு ஏதோ கொஞ்சம் லேட்டா தான் இருக்கு. ஏதோ அவ உபதேசம் வாங்கிட்டார், நம்மளும் உபதேசம் வாங்கிட்டார். அவ மந்திர ஜபம் பண்றான்னு இவரும் மந்திர ஜபம் பண்ணினா விட்டுறாள். அம்மா நல்ல வழிக்கு வந்துருக்கு, உங்களை காப்பாத்துறேன். இந்த வியாக்கரணம் எழுதுறதுக்கு பாணினியும் ஒரு மகாத்மா. அவர் குருட்ட போனார். குருட்ட போன பிறகு என்ன பண்ணினார் தெரியுமா? ஒரு அஞ்சு ஆறு மாசம் குருட்டே வாசிட்டு இருக்கார். குரு சொன்னது ஒண்ணும் புரியல. என்ன சார், அஞ்சாறு மாசம் ஆன பிறகு கூட எதை சொன்னாலும் புரியல அவருக்கு. சரி, இவரை பார்த்தாதான், அந்த அர்த்தம் மாமி பார்த்தா, குரு பத்தினி பார்த்தா, இந்த குழந்தைக்கு எதை சொன்னாலும் புரியல பாவம். ஆனா சின்சியரா கேட்கிறோம் குருமுகன் அப்படியே குருவாயே பார்த்துட்டு இருக்காரு கேக்கிறார். ஆனா ஒரு எழுத்தும் வரலையே, என்ன பண்றது அப்படின்னு பண்ணீங்க. அப்புறம் பார்த்தா சரி இதோ பாரு நான் உனக்கு சொல்றேன். அந்த எதிர்க்க அங்க போனேன்னு ஒரு ஆலமர சரியில ஒரு நாலு பேர் தபஸ் பண்ணிட்டு இருக்கா, நீயும் அங்க போய் உட்கார்ந்து கண்ணை மூடிட்டு தபஸ் பண்ண அப்படின்ட்டு அர்த்தமா. ஏன்னா உங்க படிக்க சொல்லி கொடுத்த மண்டையில ஏறா போல இந்த தீர்மானம் பண்ணிட்டா, குரு தீர்மானம் பண்ணல, இந்த மாதிரி தீர்மானம் பண்ணிட்டா. சரின்னு சொல்லிட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு போனான். போயிட்டு அங்க என்ன பண்ணாரு, அவருக்கு முன்னாடி இவரும் உட்கார்ந்து கண்ணை மூடிட்டு தபஸ் பண்ணின. தபஸ் பண்ற காலத்துல என்ன ஆச்சுன்னு, கொஞ்ச நேரம் ஒரு டூ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ் அவ்வளவுதான். இது என்ன இதுன்னு பரமேஸ்வரன் பிரத்யேகமாக அங்க உட்கார்ந்து தபஸ் பண்றவா யாரு? சனக சனந்தன சனத்குமார சனத்துஜாதான நாலு மகர்ஷிகள் தபஸ் பண்ணிட்டு இருக்க. அவளுடைய தபஸுக்கு சந்தோஷத்தை அடைஞ்சு பரமேஸ்வரன் பிரத்யேகமாக பிரத்யேகமாய் அவரை கேட்டாராம். சுவாமின்னு என்ன வரம் வேணும், எதற்காக தாங்கள் தபஸ் பண்றேன் அப்படின்னு. இவர் என்ன பண்ணினா, இவர் வந்து ஏதோ ஒரு வரம் வேணும் தபஸ் பண்ற. ஏன்னா அவ குழந்தைகள் சனத்குமாராதர்கள் அவளுக்கு வந்து எதிரியும் நிற்கத்திருப்பார். எல்லாம் வேணும் அடைஞ்சவாதா அவளுக்கு, இது வேணும்னு இல்ல. ஆனா பார்த்தாலாம் பரமேஸ்வரன் ஒண்ணும் இல்லை, எங்களுக்கு ஆசை ஒண்ணும் இல்ல, திருமணம் தபஸ் பண்றோம், பரமேஸ்வரன் குறித்து வசதி அவரை தபஸ் பண்றோம், அவளைதான் எங்களுக்கு ஒண்ணும் வேண்டாம்னா பரமேஸ்வரன் பார்த்தார். சரி க்ஷேமமா இருந்தா, ஏன்னா முக்காளவா என்ன வேணும்னு கேட்க தெரியல. நல்லா படிப்பு வந்திருக்கேன், நல்லா படிப்பு வரணும், சரி இவன் உடனே கேட்கல சார் அப்படின்னு மேல இருந்து கீழே பாக்குறேன். பார்க்கும் பொழுது அந்த பரமேஸ்வருடைய கையில உடுக்க இருந்தது. டக்குன்னு ஞாபகம் வந்துதான், ஓஹோஹோ இந்த உடுக்கையை நீங்க வச்சிருக்கிற எப்ப வாசிப்பேன் அப்படின்னு கேட்டாரு. ஓஹோ அதுவா, அந்த நாட்டியம் ஆடும்போது வாசிக்கப்பாங்க. இல்ல இல்ல கண்டிப்பாவே வாசிக்கணும் சார், இதுதான் வரும் பரமேஸ்வரன் பிரத்யட்சமா என்ன வரும், இதுதான் வரும் அப்படின்னு கேட்டாரு. பரமேஸ்வரன் பார்த்தாரோ என்ன பண்றது, அந்த உடுக்கைய வாசிச்ச. அந்த வாசிக்கிறத்துல பதினாலு தரம் சத்தம் வந்துதான், ஐயோ ஐயோ கண்ணு
யமனும் ஜபனு கடகு கபாட்டாட்டாட்டாட்டாட்டாட்டாட்டாட்டாட்டாட்டாட்டாட்டாட்டாட்டாட்டாட்டாட்டாட்டாட்டாட்டாட்டாட்டாட்டாட்டாட்டாட்டாட்டாட்டாட்டாட்டாட்டாட்டாட்டாட்டாட்டாட்டாட்டாட்டாட்டாட்டாட்டாட்டாட்டாட்டாட்டாட்டாட்டாட்டாட்டாட்டாட்டாட்டாட்டாட்டாட்டாட்டாட்டாட்டாட்டாட்டாட்டாட்டாட்டாட்டாட்டாட்டாட்டாட்டாட்டாட்டாட்டாட்டாட்டாட்டாட்டாட்டாட்டாட்டாட்டாட்டாட்டாட்டாட்டாட்டாட்டாட்டாட்டாட்டாட்டாட்டாட்டாட்டாட்டாட்டாட்டாட
ஹல்லத ஹா பரியந்தம்
எல்லாம் ஆட்டு ஹா இதான் விவகாரம் வியாக்கரணம் முழுக்க. இந்த ஆட்டு ஹான்னு இருக்கக்கூடியதான 14 சூத்திரங்கள், 9 சூத்திரங்கள் ஒரு செட்டு, 5 சூத்திரங்கள் ஒரு செட்டு. இந்த 9 சூத்திரங்கள் தான் 9 சக்கரங்களை ஜீவித்தியம் நீங்க எடுத்துட்டு இருக்க. வியாக்கரணத்தைய தத்துவம் எப்படி இப்படி ரித்தாவதானே நடராஜராஜா நனாதகம் நவபஞ்சவாரம், 9 தரம் ஒரு தரம் அடிச்சாராம், அப்புறம் இன்னொரு தரம் 5 தரம் அடிச்சாராம். நவபஞ்சவாரம் ஏதத்ரிமஸ்தே சிவசூத்திர ஜாலம் அப்படின்னு உத்தரணம் பண்ணணும் என்பதற்காக ஒண்ணு ஒரு விவகாரம் தெரியாது இவருக்கு. நேர வந்த குருவுக்கு வந்து இப்படி நடந்து விட்டு எழுந்து போயிட்டார், இல்ல 4 பேரும் எழுந்து போயிட்டார். இப்ப இவ மட்டும் தனியா ஒண்டியா இருக்க முடியுமா? பயம், சின்ன குழந்தை 8 வயசு. நேரா குருவாக்கு வந்துட்டார். குருவுக்கு நமஸ்காரம் இப்படி நடந்ததுன்னு சொன்னாரு. ரொம்ப சந்தோஷம். இதை வச்சிருந்து நீ வியாக்கரணம் எழுதுனர், அதை வச்சிருந்து எழுதின வியாக்கரணம் தான் பாணினி வியாக்கரணம். இப்படி இந்த சப்தத்திலிருந்து ஆரம்பிச்சு இவ்வளவு விவகாரம் நடந்திருக்கு. பாதி பக்தி இருக்கிறவாளுக்கு என்ன பண்ணின, முழுமையான பக்தி வரும்படி பண்ணி அதுக்கப்புறம் அவாளுக்கும் சகல க்ஷேமம் வரும்படி பண்ணினார். ஒன்னும் தெரியாத வாழ்க்கு, அஜ்ஞானிகளா இருக்கிற வாழ்க்கு, அவளுடைய இதயத்துல இருக்கக்கூடியதான யாதொரு இருட்டு இருக்கோ, வெளியில இருக்கிற இருட்டு இல்ல, இதயத்துல இருக்கிற இருட்டு, அதுல இருக்கக்கூடியது அந்த இரட்ட போக்கடிக்கிறதுக்காக ஒரு பெரிய சூரியனுடைய வெளிச்சம் மாதிரி அம்பாள் இருக்கலாம். ஜடானாம் சைதன்ய சபதமகரம் அப்படின்னு ஜடால எதை சொன்னாலும் புரியல. அப்படி சில பேர் தன் வழியிலதான் தான் இருப்பா, எத்தனை தான் சொன்னாலும் மாற மாட்டான். என்ன சுவாமின்னு இருக்கிற தோஷம் போகணும்னு அம்பாளுடைய அனுகிரகம் வந்தா அது போகும். லோகத்துல ஜடா இப்படி இருக்க, அப்படி ஜடானாம் சைதன்ய ஸ்தபக மகரந்த ஸ்ருதி ஜரி தரித்ராணாம் சிந்தாமணி குணரிகா ஜன்ம ஜலதௌதி மக்னானாம் சம்ஸ்தா முரலி புவராஹஸ்ய பவதி அப்படின்னு இந்த பகவானுடைய ஒரு அம்பாளுடைய ஒரு ஸ்வரூபத்தை, இந்த பக்திய வளர்த்து அவளுக்கு க்ஷேமத்தை கொடுக்கிறானா. பக்தியானது இருந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்க இது வேணும் அது வேணும்னு கேட்கவே வேண்டாம். பக்தி இருந்ததுன்னா நீங்க எல்லாம் தானா வரும்படி பண்றாளா. பவானி சோமன்னு கேட்டா போறோம்னாரு. பவானித்வத்தையே கொடுத்துருக்கா, பவானி தன்மையே கொடுத்துருக்காளாம். பவானி சொம் தாசே இதர திருஷ்டியும் சகருணாம் மயி, அம்மா உங்க கடைக்கன் பார்வையா என்ன பாருங்கோன்னு கேட்கணும்னு நினைச்சேன். அவ்வளவுதான், இன்னும் முழுக்க போயிடல. பவானி சொம் தாசே அப்படின்னு கேக்குறது பவானித்வம் தாசேன்னு அர்த்தம் புரிஞ்சுட்டாளாம். ஏ தாசனான எனக்கு பவானித்வத்தை கொடுத்துருங்கோ, பவானித்வம் என்ன பவானியாக இருக்கும் தன்மையை கொடுங்கோன்னு. இதித்தோ தும்வான் சன்னு கதையதே பவானித்வம் இதியா கதை இவத்வம் திசதி. அதே சமயத்துல இதெல்லாம் உனக்கு காலுகேஷன் இருக்கா, அது பண்ணியா இது பண்ணியா, லோகத்துல என்னென்ன கேட்கறா தெரியுமோ நான் அது இருக்கா, இதற்கா அந்த தட்டி வைக்கிறதுக்காக இதை காமிச்சு இதை சொல்லு அதை சொல்லு, அதுல ஏதாவது தப்பு கண்டுபிடிச்சு எத்தனையோ பண்றாள் அம்பாள், ஒண்ணும் கிடையாது. அதேவத்துவம் அதே சமயத்திலேயே உங்களுக்கு திசத்து நிஜ சாகித்ய பதவி முகுந்த பிரம்மேந்திர ஸ்புட மகுட நீராஜித பதம் அப்படி பக்தாளுக்கு அனுகிரகம் பண்ணக்கூடியதான திவ்யமான ஒரு ஸ்வரூபம். வாழ்க்கையில கஷ்டம் வந்தாலும் அம்பாள தியானம் பண்ணினேன் அத்தனையும் போயிடும்ங்கிறது இது ஒரு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிற நாம பக்தி மக்கள் பதவசிகா. அதுக்கப்புறம் பசுபாத விமோசனி, அடுத்ததாக வர நாம பசுபாத விமோசனி. இது ஒரு பெரிய நாம, சரி 8 அக்ஷரம் தானே இருக்குனர், 8 அக்ஷரம் தான் 8 கிளாஸ் ஆகும். நிறைய விஷயங்கள் இருக்கு. ஏன்னா பசு பாசம் இந்த கான்செப்ட் நமக்கு தெரியல. நம்ம எல்லோருமே பசு மாதிரி தான் வளரும். பசு என்ன பண்றது, ரோட்ல பசு இருக்கு, அது அகதி கீரை கையில வச்சிருந்து அங்க நீங்க நின்னு வச்சுங்களேன், நமக்கு கொடுக்க போதான் நமக்குன்ற கிட்ட வரும் கிட்ட வந்து பா அப்படின்னு சொன்ன கிட்ட வருது. அது வந்து குடுத்துருந்தா அது சாப்பிடுறது, அதுக்கப்புறம் அது பாட்டுக்கு அது போயிட்டு வருது. இப்ப எனக்கு நன்மை வரும்னு மனசுல பட்டது ஏன்னா அந்த பக்கம் போட்டோம். அதே போல கையில கடிக்கம்பு வச்சிருந்து நின்று வச்சிருந்தேன் அடிச்சுப்பட போறான்னு அந்த பக்கம் ஓடி போறோம் இல்லையா. இது சாதாரணமாக ஒரு ரோட்ல இருக்கிற பசு பண்ணக்கூடியதான காரியம், அதேதான் மனுஷனும் பண்ணிட்டு இருக்க. நமக்கு லாபம் வரும்னு நினைச்சோம்னா அந்த பக்கம் முயற்சி பண்றோம். இது பண்ணினோமையான நமக்கு கெடுதல் வரும்னு மனசுல நினைச்சோம்னு வச்சுங்களேன் அந்த பக்கமே போக மாட்டேங்குது இல்லனே. அப்ப உங்களுக்கும் மனுஷாடக்கும் பசுக்களுக்கும் என்ன வித்தியாசம்? எது எனக்கு லாபத்தை கொடுக்கறதோ அந்த பக்கம் செயல்படுவேன், எது எனக்கு கெடுதல் வருமோ அந்த பக்கமே போக மாட்டேன் அப்படின்னு கோபத்தோட இருந்தா நடக்குமா? சொல்லுங்க பார்க்கலாம். கோயிலுக்கே போறதில்லை ஏன்னா அந்த அம்மா எனக்கு என்ன பண்ணினா நீங்க போகாதுன்னா அப்பா குறைஞ்சல விவசாயம் சொல்லுங்க பார்க்கலாம். கொஞ்சம் பாத்துக்கணும் நம்ம ஏன் வரலேங்கிறது. இது ஒன்னால மட்டும் இல்ல, வேற எத்தனையோ ஜென்மாந்தரத்துல ஏதோ பாபம் பண்ணியிருக்கோம், அதனால வராம இருக்கலாம். அது குறைக்கிறதுக்கு அந்த பாபம் குறைக்கிறதுக்கு இது வழின்னு இருக்கும் பொழுது இது எனக்கு வரலேன்னு கோபிச்சு ஏதாவது பிரயோஜனம் உண்டா? பிரயோஜனம் இல்ல. ஆனால் இப்படி இருக்கக்கூடியதான ஒரு தன்மை இருக்கு பார்த்தவா, இதுக்குதான் பசு தன்மைன்னு பேர். இந்த பசுன்னா மாடுன்னு டிரான்ஸ்லேட் பண்ணாதீங்க, பசுன்னா உலகத்தில் இருக்கிற எல்லா பிராணிகளுக்கு தான் பசுக்கள். இது விசேஷமாக அந்த சைவ சாஸ்திரத்துல சொல்லியிருக்க. அவ சாங்கிய மதம் மாதிரி 24 தத்துவங்களை ஒத்துருக்க. அந்த 24 தத்துவங்களை 3 மதமாக பிரித்து சொல்றா, ஆணவ மதம், காயிக மதம், கார்மிக மதம் அப்படின்னு 3 மதங்களா. இந்த 3 மதங்களும் ஒவ்வொரு மனுஷனுக்கும் பறவையிலேயே இருக்கு. ஆணவ மதம் நான் எனக்கூடியதான ஒரு எண்ணம், அது எல்லோருக்கும் இருக்கு. பர்சன்டேஜ் தான் மாறுது. என்ன போய் இப்படி சொல்லிட்டான் சார் நீங்க பொம்பனும்? அவனுக்கு வாய் இருக்கு அவன் சொல்றான், அவனுக்கு மனசு இருக்கு அவன் நடந்துக்கிறான். நீங்க கோவிச்சிருந்த ஏதாவது பிரயோஜனம் உண்டோ? என்னிடத்தில் இப்படி நடந்திருந்தாங்க அப்படின்னு பண்ணலாமா? ஏ அதுதான் உங்களிடத்துல இருக்கக்கூடியதான ஆணவ மதம். அதே போலயே கார்மிக மதம், ஏதோ எத்தனையோ ஜென்மாக்கள்ல தெரியாம அப்பப்ப பண்ணியதான செயல்கள், யார விஷமோ யாருக்கு தீங்கு பண்ணினோமோ அது நமக்கு தெரியாது. நீங்க ஏதாவது ஒண்ணு பண்ணினா இதனுடைய ஆஃப்டர் எஃபெக்ட் அவ மனசுல எவ்வளவு தாக்கி இருக்குன்னு தெரியுமா? ஒரு சின்ன விஷயம் இருந்தாலும் சரி, அது இன்னொருத்தருடைய மனசை தாக்கிறது, அந்த மனசை புண்ணாக்குறது. அந்த புண்ணாக்கும் பொழுது என்னாச்சுன்னா அதனுடைய எஃபெக்ட் உங்களுக்கு வரும். ஸோ விவகாரம் என்ன, நம்ம எப்பொழுதுமே அப்படி நடந்துக்கப்படாது, இனிமேல நடந்துக்க போறது இல்லை. என்ன நல்ல வழிக்கு வந்துட்டோமே அம்பால கால பிடிச்சக்க இனிமேல் அப்படி பண்ண மாட்டேன். ஆனா எப்பவும் பண்ணினதான அந்த துன்பங்கள் மனசுல அதனுடைய எஃபெக்ட் வரும் பொழுது மனசு மறுபடியும் கவலைப்படும். என்னாச்ச அப்ப பண்ணினதான அது அதனுடைய ஒரு துன்பம் நமக்கு வரும் பொழுது மனசு வருத்தத்தை அடையாது. அந்த வருத்தத்தை அடையும் பொழுது அதை தாங்க முடியல. லோகத்தில் இப்படி நடக்கிறதோ இல்லையோ? ஆகையா அப்படி இருக்கக்கூடியதான அந்த பாசங்களை போக்குறதுக்கு வழி என்ன? அதிதிப்பான் பிரபு மோக்ஷோ. இந்த அதிதி மாதா எல்லா பாசங்களையும் போக்கட்டும், வருண பாசங்களை எல்லாம் போக்கட்டும் அப்படின்னு வேதம் பிரார்த்திக்கிறது. வருண பாசங்கள்லாம் நம்ம இடத்துல இருக்கு. இந்த பாசங்கள் எல்லாம் கர்மாவனால வந்ததான பாசங்கள். இந்த மலத்துக்கு என்ன பேரு? கார்மிக மலம். இந்த ரெண்டும் இல்லாதான காயிக மலம். இந்த சரீரத்தில் இருக்கக்கூடியதான தோஷங்கள். இந்த சரீரமானது மனசோட சேர்ந்து என்னென்னமோ கவலைகள், இன்னொருத்தர் மேல தப்பு கண்டுபிடிக்கிறது, இன்னொருத்தர் எப்பொழுதும் வெளியிறது, இப்படி தோஷங்கள் சாதாரணமாக மனுஷாளுக்கு இருக்கு. இது காயிக மலம். இப்படி இந்த 3 விதமான மலங்களும் போக்குறதுக்காக ஒவ்வொரு மலத்துக்கும் சில தத்துவங்கள், இந்த தத்துவங்களை அனுசந்தானம் பண்ணினா இந்த மலங்கள் போகும்,
அப்படின்னு மூணு மலங்களுக்கும் தத்துவ சோதனம்னு சொல்வார்.
அந்த தத்துவங்களை எடுத்து இந்த மலங்களை போக்கும்படி பண்ணுவார். ஏன்னா வஸ்திரமானது வேஷ்டி இருக்கும், ஏன்னா அது வெறும் அழுக்கா இருந்தா அல்லது ஜலத்துல வந்து வந்துட்டு இது பண்ணா போயிடும். அது வேற ஏதாவது அழுக்கு சேர்ந்தது ஏன்னா அது சோப்பு போட்டாதான் போகும். அதே போல தார முதலிய அழுக்கு சேர்ந்து அதுக்கு கிரசன் போட்டு பெட்ரோல் போட்டு பண்ணினாத்தான் போகும். இன்னும் சில அழுக்கு வந்ததுன்னு இந்த ஆவட்டா போட்டுற பாருங்க ஆந்திராவில், அந்த அழுக்கு போச்சுன்னா எரிச்சாதான் போகும். மலங்கள் போகணும் அதுக்கு அந்தந்த தத்துவங்கள்னு சொல்லிருக்கும். அத்தனையும் இங்க சொல்ல போற இந்த பசுபாதகிற நாமாவில தத்துவ சோதனமும் ஒரு பிரக்கிரியை இருக்கு. சன்னியாசிகள் பண்ண பொழுதுதான ஒரு பிரக்கிரியை, விரஜா போமம்னு சொல்லக்கூடியதான ஒரு பிரக்கிரியை, அத்தனையும் இந்த நாமாவை நமக்கு தெரிஞ்சிடும். ஏன்னா அப்பதான் நம்ம அம்பாளை எப்படி தியானம் பண்றோம், அம்பாள் நமக்கு எவ்வளவு சகாயம் பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிற விவகாரம் நமக்கு புரியும். அத முதல்ல ஆரம்பிக்கிற அவித்யா அபேத ஞான ரூப வித்யா விஹீனா பசவா, பசுக்கள்னா யாரு, நானே அம்பாள், நானே தத்துவம் எனக்கூடியதான ஞானம் இல்லாதவர்கள். இந்த ஆணவ மனம் வந்த பிறகு நான் சங்குச்சிதமா இருக்கேன், எதுக்கும் கையாள ஆகாதவனா இருக்கேன், இப்படிதான் எல்லோருடைய நினைப்பு. ஏதோ நான் அது பண்ணுங்கன்னா என்னால முடியாது. புஸ்தகத்தை கொடுத்து ஒரு நானூறு பக்கம் புஸ்தகம் படிங்கன்னா இவ்வளவா, இந்த புஸ்தகம் தான் படிக்கணுமா, இது நடக்காத காரியம். எனக்கு புரியாது, இப்படியே ஏதோ ஒரு சாட்ட சொல்லி முடியாதுங்கிறத இருக்கானே தவிர வேண்டாம் சொல்றாங்க. அப்படிப்பட்டதான ஒரு மலம் இருக்கு பார்த்தா, இது ஆணவ மலத்தினுடைய காரியம். இதுதான் நம்ம அஜ்ஞானம்னு சொல்றோம். இந்த அஜ்ஞானமானது பேத அஜ்ஞானம். இந்த பேத ஜானம் நான் வேற அம்பாள் வேற தத்துவம் வேற அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் பார்த்தா, அது இல்லாமல் நானே அந்த தத்துவம் பரம்பொருள் நானே அப்படின்னு ஒரு மனுஷன் தியானம் பண்ணணுமா, இப்படி தியானம் பண்ணினா இந்த துன்பங்கள்லாம் போடுமா. ஆணவ மனம் போறதுக்கு ஒரு சாதனம் என்ன, இப்படிப்பட்டதான ஒரு சாதனம் நமக்கு வேணும்னு சொல்ற. அதனாலதான் உங்களுக்கு ஜபம் பண்ணும் பொழுது அகமித்யேவ விபாவயே பவானி அப்படின்னு பவானி அப்படிங்கிறத அதுல பவானின்னு சொல்ற அந்த ஈகாரத்துக்கு விசேஷமாக இங்க சொல்றோம். எப்படி வேதாந்தங்கள்ல ஓம்காரம் பசத்தின்னு சொல்றோமோ அதே போலயே இங்க ஈங்காரம் சொல்லிட்டு இருக்கோம். அதான் ஜீவ பிரம்ம ஐக்கியத்தை சொல்லக்கூடியது. அந்த ஐக்கியத்தை சொல்லக்கூடியதான விஷயத்தை யார அறியாத இருக்காளோ அவளுக்கு என்ன பேரு, பசுக்கள்னு பேரு. அதையோ அந்யாம் தேவதாம் உபாஸ்தே, நான் வேறு இந்த தெய்வம் வேறு எனக்குடையதான எண்ணத்துடன் யார் உபாசிக்கிறானோ, அந்யோகம் அந்யோகம் அஸ்தி, நான் வேறு அந்த தெய்வம் வேறு என்று வேற்றுமையோடு யாரு உபாசிக்கிறார், அவன் தெரிந்து கொள்ளவில்லை. யதா பசு தேவம் ச தேவானாம், யதா பசு, பசு எப்படியோ, பசுவானது எதையும் தெரிந்து கொள்ளாமல் எப்படி அப்படியே வழியில போயிட்டு இருக்கோ அதே மாதிரிதான் இவன் போயிட்டு இருக்கானே தவிர தத்துவத்தை புரிந்து கொள்ளவில்லை. தத்துவத்தை எப்படி எப்ப புரிந்து கொண்ட மாதிரி, அந்த தெய்வமும் நானும் ஒண்ணுதான், அந்த தெய்வம் என்னிடத்துல இருந்து என்னை காப்பாற்றும் எனக்கூடியதான எண்ணத்துல அகம் அகம் சோகம் அகம் சோகம் அப்படின்னு தியானம் பண்ணணுமா. அது தியானம் பண்ணாதவா, அது தெரியாதவா, குருமுகமாக இதை தெரிந்து கொள்ளாதவர்களுக்கு பசுக்கள்னு பேர் அப்படிங்கிற பிரதாரண்ய கோபுரத்தை சொல்றது. அதனால பசுக்கள்னு இவாள சொன்னோம். அதுக்கப்புறம் என்ன, அப்படி அர்த்தம் இல்ல, இன்னொரு அர்த்தம் இருக்கு. இஹ யோன்யாம் திரிகோண சக்கரே இத்யர்த்தா அதையோ அன்யாம் தேவதாம் உபாசேன்னு சொன்னேன். உபனிஷத்துல இருக்கிற வாக்கியத்துக்கு என்ன, அத பிறகு யஹா யார் ஒருவர் அந்யாம் தேவதாம் உபாசே, இது வேறு அது வேறு, அந்யோகம் அந்யோகம் அஸ்மி, நான் வேறு இந்த தெய்வம் வேறு என்று யார் உபாசிக்கிறாளோன்னு முதல் அர்த்தம் சொன்னோம். இப்ப அத யோன்யாம் தேவதாம் உபாசே அப்படின்னு அர்த்தம். இங்க யோனின்னு என்ன அர்த்தம்னா திரிகோணம்னு அர்த்தம். ஸ்ரீசக்கரத்துல இருக்கிற நடு முக்கோணம் இருக்கிறத காமேஸ்வரி வஜ்ரேஸ்வரி அப்படின்னு அந்த முக்கோணத்துக்கு விசேஷமாக யோனின்னு பேர். அதான் யோனி முத்ரான்னு ஏதோ பண்ணிட்டு இருக்கா தேவ. இவைக்கெல்லாம் என்ன அர்த்தம், அந்த ஸ்ரீசக்கரத்துல இருக்கக்கூடியதான நடு முக்கோணம், அந்த முக்கோணத்துலதான் அகாராதி சகாராந்தமான எழுத்துக்களை எழுதுறள் விசேஷார்த்தம் அப்படின்னு ஒண்ணு பூஜை பண்ணும் பொழுது அதற்குள்ள ஆல இருந்து அம் வரைக்கும், அகா வரைக்கும், கால இருந்து தா வரைக்கும், கால இருந்து ஆ வரைக்கும், ஆளாட்சா மூணு பக்கம் எழுதி, நடுவுல ஈமன் எழுதி, அம் சஹான எழுதி, இதெல்லாம் பண்றா இல்லையா, இது எதற்காக பண்ணிட்டு இருக்கு, இதுவா அது சாட்சாத் அம்பாளுடைய ஸ்வரூபம் அது. ஆகையால் அம்பாளுடைய பிரசாதம் அம்பாளுடைய ஸ்வரூபமே, அந்த ஒரு பிரசாதம் கீழே விழுந்து அதை எடுத்துக்கிறதுக்காக ஆயிரம் தேவதைகள் காத்துட்டு இருக்காங்க. சோ அந்த அம்பாளுடைய பிரசாதத்தை கீழே போட்டப்படாது அப்படின்னு சொல்றது. இந்த இடத்துல யோன்யாம்னு சொன்னா ஸ்ரீசக்கரத்தினுடைய திரிகோணத்தில், ஸ்ரீசக்கரனுடைய திரிகோணத்துல அம்பாள அபேதமாக தியானம் பண்ணணும்னு சொல்லிருக்கு. அப்படி அபேதமாக தியானம் பண்ணாதவர்கள் யார் இருக்காளோ அவளுக்கு விபசுக்கள்னு பேர். அதான் இஹ யோன்யாம் திரிகோண சக்கரே இத்யர்த்தா. பிரகதான இடத்துல சொல்றது மட்டும் இல்ல, தைத்தரிய ஆரண்யக்கமும் இதே சொல்றது. தஸ்மின் ஹிரண்மயே கோஷே ஸ்ரதே திரிப்ரதிஷ்டிதா தஸ்மின் ஹிரண்மயே கோஷே. அப்படி ஹிரண்மயமான தங்கமயமாக இருக்கக்கூடியதான இதய குகைக்குள், அந்த இதய ஸ்ரதே திரிப்ரதிஷ்டிதா மூணு கோணங்கள் இருக்கக்கூடியதான முக்கோணத்தில், மூணு விதமாக அம்பாள் காமேஸ்வரி பகவான் இப்படி இருந்திருக்கா. இது ஸ்ருத்யந்தராத் ஈதிருஷானாம் பசுனாம் வித்யா விஹீனானாம் அறிவில்லாதான அறிவு இருக்கு நினைச்சிட்டு இருக்கா, ஆனா எப்படி பண்ணணுமோ அப்படி பாக்கல, லௌகிகமான விஷயத்தோட இருந்துட்டு இருக்கானே தவிர சாப்பிடுறது தூங்கறது வஸ்திரத்தை அணியறது நாலு பேர் எடுத்து எப்படி பொழுது போக்குறதுங்கிறதுக்காக இருந்துட்டு இருக்கானே தவிர இப்பிறவியில அம்பாள அறியணும் எனக்கூடியதான ஒரு பிரயத்னம் இல்லாதவர்கள் அப்படிப்பட்டவாளுக்கு வித்யா விஹீனானாம், வித்யா விஹீனானாம் மந்திரம் இல்லாதவர்களுக்கு, மந்திரத்துக்கு வித்யான்னு எத்தனையோ இங்கேயும் எங்கேயும் சுற்றிட்டு இருக்கா சார், அம்பாள் மந்திரத்தை மட்டும் தியானம் பண்றது இல்ல, அதை தெரிஞ்சுக்கிறது இல்ல, அப்படி இருக்கிறவாளுக்கு பாசே. பாசேன்னா என்ன அர்த்தம்னா பசிதாகம். பாசேங்கிறது பிபாச அசனாயே அந்த ரெண்டையும் விசிஷ்ய மோசயதி இதி ததா. பாசம்ங்கிறதுக்கு பசிதாகம் எப்படி அர்த்தம் வரும், பா அச பிரிங்கொண்ட பா அச பிரிச்சா பாசன் அச்சு, பான பாதி பிபதி குடிக்கிறான், அச அஸ்நாதி உட்கொள்கிறான். என்ன பாசம் பசிதாகம் இப்படி ஒரு அர்த்தம், இது பாஸ்கராயருக்கு தான் தோணும், எத்தனை தினம் வாசித்தாலும் இப்படி தெரியாது, ஏன்னா வியாக்கரணம் வாசித்தவாளுக்கே புரியாதுன்னு அப்படி அந்த அர்த்தம் பண்ற. இந்த சௌபாகிய பாஸ்கரம் வியாக்கியானங்கள் மூணு, ராகவ பட்டர் சாரதா திலகத்துக்கு ஒரு வியாக்கியானம் பண்ணிருக்கார், லலிதா சரஸ்நாதத்துக்கு பாஸ்கர் ராயர் வியாக்கியானம் பண்ணிருக்கார், முகூர்த்த தர்ப்பணத்துக்கு ஒரு வியாக்கியானம் பண்ணிருக்கார் வேற பெரியவர். இந்த மூணு வியாக்கியானங்கள் வாசித்தா அதுக்கு சாதாரணமா வேற எந்த வியாக்கியானமும் கிடையாது, மூலத்துல இருக்கிற விவகாரத்துக்கு இப்படியும் அர்த்தம் பண்ணலாம் அப்படின்னு வியாக்கியானம் பண்ணக்கூடியதான மகான்கள் அம்பாளுடைய அனுகிரகம் பெற்ற மகான்கள். அப்படி அந்த மூன்று வியாக்கியானங்கள், இந்த வியாக்கியான கௌசலம் இது. ஏன்னா பாசம்ங்கிற பதத்துக்கு பசிதாகம்னு எப்படி அர்த்தம் வரும், அதுக்குள்ளேயே அர்த்தம் பண்ற பாசே பிபாதாசனாயே விசிஷ்ய மோசயதி ததா அப்படின்னு அஜ்ஞானிகளா இருக்கிறவாளுக்கு கூட முதல்ல என்ன பண்ணணும்னா, ஒரு மனுஷனுக்கு முதல்ல பசிதாகத்தை போக்கணும். நீங்க என்னைக்கு அம்பாளுடைய மந்திரத்தை வாங்கிட்டேடோ அதை சொல்ல தொடங்கி விட்டேடோ, லலிதா சாஸ்திரத்துல ரகசியநாம ஸ்தோத்திரம் கேட்கணும் நினைச்சா போறோம். என்னன்னு இந்த ஜென்மாவில உங்களுக்கு பசிதாகத்துக்கு குறைச்சல் இல்லாமல், அது கவலை இல்லாமல் கடைசி வரைக்கும் அது பசிதாகத்துக்கு போக்கக்கூடிய நான் அரேஞ்ச்மெண்ட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் நீங்க மந்திரத்தை ஜபிக்கிறீங்களோ இல்லையோ அது அப்புறம் மனசுல சங்கல்பம் பண்ணினா போச்சோம். அதான் அம்பாளுடைய ஒரு கௌரவம். அப்படி விசிஷ்ய மோசயத்தீதி ததா விபதேஹே அஸ்நாதேஷ்ட தாது த்வயஸ்ய பாகசப்தேன நிர்தேசா. விபதி அஸ்நாதின்னு ரெண்டு தாத்துக்களையும் பாகசப்தத்துல சொல்லியிருக்காரோ. இப்படி சொன்னா கூட புரியாது, பா அகா அப்படின்னு சொன்னா அது புரியும். என்ன விவகாரம் வையாக்கர்ண மரியாதை தெரிஞ்சிருக்கணும், அப்பதான் அது தெரியும். சிபதேங்கிறதுக்கு வந்து சிபுன்னு சொன்னா பாங்கிற தாத்து தான், பாபானே அப்புறம் அசபட்சனே அப்படின்னு இப்படி தெரிஞ்சிருந்தா தான் முடியும். ஆனா அவர் எப்படி சொல்றாரு எப்படி சொல்லிட்டார். அதனால சிபதே ரஸ்நாதே தாத்துவயேன பாசு சத்தேன வியவஹேச பாதே ரஸ்நாதே குவிப்பி. பாதாத்துக்கும் அசதாத்துக்கும் குவிப் போட்டு, குவிப்புன்னா ஒரு பிரத்தியம் சர்வலோபி, அது ஒண்ணுமே மிஞ்சது. அலங்கம் ருலுக்குங்கிற கடைசியில் இருக்கிறதுனால கக்காரத்துக்கு லோபம், என்ன பண்றது இக்காரத்துக்கு லோபம், அன்னாசுக்கு அன்னாசுக்கு அபியம் அப்படிங்கிற சூத்திரத்தினால பக்காரத்துக்கு கபைங்கிற சூத்திரத்தில் இருக்குங்கிற லோபம், இப்படி எல்லாம் லோபித்து போயிட்டு கடைசியில் என்ன செய்யுது பசிக்கு அலந்தாத்து அலந்தமா இருக்கிறதுனால. ஏன்னா பாதாத்துல பகாரம் இருக்கு, அசுதாத்துல சகாரம் இருக்கு. அலந்தாட் காபி பாசா அப்படின்னு அர்த்தம். சமாஹாரே சமாஹார துவந்தம் தான் நம்மளும் சகம் பாசம் அப்படின்னு அர்த்தம். விவகாரம் எப்படின்னு இது வியாக்கரணம் வாச வாழ்க்கை முடியாது. அப்படி வந்து பாசு பாசமிக்கு ரூபம் சாவன் மாத்திர வத்வாதேவை பசுத்துவம் நிர்விவாதம். இதுதான் இவ்வளவு பசிதாகத்தை பூர்த்தி பண்ணணும் என்றதான எண்ணத்தோட இருக்கிற மனிதர்களுக்கு என்ன பேரு பசுக்கள்னு பேர். அவ்வளவுதான். அதுக்கு மேல நம்ம முன்னுக்கு வரணும், இந்த ஜென்மாவில கடை சேரணும் அப்படிங்கிற எண்ணம் யார் இருக்கோ அவளுக்கு தான் மனுஷியான்னு பேர். மனிஷா ஏகாமஸ்தி தே மனுஷியாக. மனிஷான புத்தர் மனிஷா தெலுங்கெல்லாம் சொல்வா. அவன் மனுஷனா அவன் மனுஷியா அப்படிமா. மனிஷாங்கிறது மனுஷி, அந்த மனிஷான புத்தி. எந்த புத்தி? இந்த பிறவியில கடை தேரணும் எனக்கூடியதான எண்ணம் இருக்கிறவாளுக்கு தான் மனுஷியாள்னது. ஆகையால் புத்தர் மனிஷா திஷனா தீ பிரஜா தேமுஷி மதி அப்படின்னு கோஷம். அப்படி அந்த அவளுக்கு இத வேதம் சொல்லுயதே அதே ததேதாம் பசூனாம் அசனாபிபாசே அபிஜானம். மனுஷியால் இல்லாதான பசுக்களுக்கு என்னன்னர் அசனா பிபாசே அபிஜானம். காலம்புற என்ன சார் வேலைன்னா அப்படி எழுந்துக்கிறது பசு அப்படி சுத்தர் வயர ரொப்பணும். அது ஒண்ணுதான் தெரியும், வயர் ரொம்ப போயிடுதுன்னு எங்க ரொம்பிக்கோ அங்கே படுத்துக்கிறது, வேற எங்கேயும் போறது. மறுபடியும் எழுந்துக்க வேண்டியது என்ன, மறுபடியும் சாப்பிடறது என்ன வேண்டியது, இதானே பாக்கிறது. நாமெல்லாம் என்ன பண்றோம், காலம்புறந்து ஆபீஸ் போறதுக்கு ரெடி ஆக்கிறோம், ஆபீஸ் போய் ஆத்துக்கு வந்து டிவி பார்த்து தூங்குறோம், இதான பண்ணிட்டு இருக்கோம். அப்ப நமக்கும் அந்த பசுக்களுக்கும் என்ன பசுவாதிபேஷாபிஷேஷாத்தே சொல்லிவிட்டார். இது மட்டும் பண்ணிட்டே இருந்தா அப்ப உனக்கும் பசுக்களுக்கும் என்ன சுவாமி வித்தியாசம்? ஆகையால் இந்த ஜென்மாவது மறுபிறவு இல்லாம நீங்க பண்ணிக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்? அம்பாளுடைய மந்திரத்தை எடுத்துக்கணும். இந்த ஜென்மாவில அதை சாதிச்சு ஆகணும் அப்படின்னு இருந்தா தான் இவன் மன்னிச்சு. இது வேதம் சொல்லலாம். அதே தரேத ஏதாம் பசூனாம் அசனா பிபாசையே அபிஜானம் ந விஜானம் வதந்தி ந விஜாத்தம் பசியந்தி. அறிவை பத்தி பேசுறது இல்ல, அறிவை பத்தி கேட்கறது இல்ல, இது ஸ்வஸ்தனம். நாளைக்கு என்ன நடக்கும்னு யோசனை பண்றது இல்ல. லோகா லோகோ, இங்க பரலோகம் இருக்கா இல்ல நரகலோகம் இருக்கா இத பத்தி நினைக்கவே கிடையாது அப்படின்னு இருக்கா. பாத்தீங்களா, இப்படிப்பட்டதான பசுக்களையும் நல்லவர்களா மாத்தி அவளுக்கு இப்பிரவிலேயே க்ஷேமத்தை கொடுக்கறதுக்கு சித்தமா இருக்கலாம். ஆகையால் அம்பாளுக்கு என்ன பேரு பசுபா கவி மோசனி அப்படி. இது போல ஒரு 15 அர்த்தம் சொல்ல போற விசேஷமா. ஒரு அர்த்தம் தான் இன்னைக்கு பார்த்தோம், இது மேல அர்த்தங்கள் வரப்போறது. இத அடுத்த வாரம்